இந்த மாலை நேரங்களிலே இந்த லைவ் ஸ்ட்ரீம்லே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் வாழ்க்கையின் கடைசி வாரத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நாம குட் ஃப்ரைடே அன்றைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே நாம் அதை தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அதிகார வல்லமைகள், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றையும் பார்த்தோம். இன்றைக்கு காலையிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்பொழுது அடுத்தபடியாக ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு அவர் பேசின ஒரு காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக கடைசியாய் சொன்ன சில விஷயங்களை இந்த நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் அளவும் இந்த பூமியிலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். யூதாஸ் மரித்து போனான், மற்ற 11 பேருக்கு அவர் தொடர்ந்து தரிசனமானார். அது மாத்திரமல்ல, அவரை நேசித்தவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் அளவும் தரிசனமாக்கி தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அதன் பிறகு அவர் பரமேறி செல்கிறார். அதற்கு முன்பதாக நடந்த ஒரு கடைசி காரியத்தை இந்த நேரத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14 முதல் 19 வரையிலும் உள்ள வேத வசனங்களை வாசிக்கிறேன். அதன் பின்பு 11வரும், அதாவது யூதாஸ் மறித்து விட்டான், இப்பொழுது மற்ற 11 பேர் இருக்கிறாங்க, 11வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கடைசி கட்டளைகள் சில காரியத்தை சொல்லிவிட்டு பின்பு அவர் பரமேறி சென்றார். இவ்விதமாய் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் அநேகருக்கு அவர் தரிசனமாகி அவர் தன்னை காண்பித்தார். இப்பொழுது 11 பேருக்கு கடைசியான சில காரியங்களை சொல்லுகிறார். அவர்கள் செய்ய போகிற ஊழியத்தை குறித்தும், அந்த ஊழியத்திலே வெளிப்பட போகிற அதிகாரத்தை குறித்தும், வல்லமையை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்திலே அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லிவிட்டு அவர்கள் மூலமா என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லிவிட்டு பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னார், அவர்களுக்கென்று கடைசி கட்டளையாக சில காரியங்களை சொன்னார். கடைசி வசனத்தையும் இப்ப நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இங்கே பார்க்கும் பொழுது அவங்க எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர் என்ன சொன்னாரோ அவைகள் எல்லாம் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் மூலமாய் நடக்கும் என்பதை சொன்னார். 19வது வசனத்திலே அவர் பரமேறி அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனம், இந்த புத்தகத்தின் கடைசி வசனம், அவர் என்ன சொன்னாரோ அது நடந்ததாக அந்த இடத்திலேயே சொல்லி இந்த மார்க்கு சுவிசேஷம் முடிவடைகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்தது, தம்முடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறது. அவரை போலவே ஊழியம் செய்ய, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை அவர் பெற்றார். அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வந்ததிலிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படியே வாழ ஆரம்பித்தார். 12 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது கூட அவர் பிதாவின் சித்தத்தின்படி வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு அப்பொழுதே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் பிதாவின் சித்தத்தையே மையப்படுத்தி கொண்டிருந்தார். 30 வயதான பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட அந்த நேரத்தில் அவர் பிதாவின் சித்தத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கிறார். அதன் பிறகு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு 40 நாட்கள் கொண்டு செல்லப்பட்ட பொழுதும் அந்த 40 நாட்களும் அவர் முழுவதுமாக பிதாவின் சித்தத்தின்படி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து பிசாசு எந்த விதத்திலும் தன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இப்படி அவர் பிசாசையும் ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மனுஷனுடைய சுய சித்தத்தை ஜெயித்தார். எல்லாவற்றிலையும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் நின்றதினாலே அப்பொழுதே அவருடைய வாழ்க்கை அதிகாரம் உள்ளதாய் இருந்தது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது, அவன் தனக்கு மேலாக இருக்கிற பிதாவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதும், அதே நேரத்திலே பிசாசின் எந்த ஒரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில் அந்த அதிகாரம் செயல்படுகிறது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராயிருந்தார். அவருடைய அதிகாரத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளை கொடுத்தார், அதிகாரத்தோடு வியாதிகளுக்கு கட்டளை கொடுத்தார், அதிகாரத்தோடு அவர் சகல காரியத்தை இயற்கைக்கு கட்டளை கொடுத்தார், அதிகாரத்தோடு அவர் சகல காரியத்தையும் செய்தார். அந்த அதிகாரம் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து தன் வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டே வந்தார். அவர் தைரியமாய் சொன்னார், பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய என்மேல் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தைரியமாய் சவால் விட்டார். பிலாத்து கேட்கிறான், எனக்கு உன்னை விடுதலை செய்வதற்குரிய அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய என்மேல் யாருக்கும் அதிகாரம் கிடையாதுனர். அப்படித்தான் அவர் முழு அதிகாரம் அவருக்கு இருந்தது. அந்த அதிகாரத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த 33.5 வருஷம் அளவும் பிதாவின் அதிகாரத்தை தனக்குள் அவர் நிறைவாக பெற்றிருந்தார். அவர் சம்பாதித்த அந்த அதிகாரத்தை அவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து விட்டு அவர் பரமேறி செல்கிறார். அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இந்த சீஷர்கள் இவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அதிகாரத்தை குறித்து பேசுறார். ஆனா 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதனால 14வது வசனத்தையும் சேர்த்து வாசிச்சோம். 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலை குறித்து சரியாய் நம்பவில்லை. அடுத்தது அவர்களுக்குள் அந்த காரியத்தை குறித்து ஒரு அவிசுவாசம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கும் என்று சொன்னார். அவர்கள் விசுவாசித்தார்கள், கிரியைகள் அப்படியே நடந்ததை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் பெரிய விசுவாச வீரர்கள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலையே அவர்கள் விசுவாசிக்க தவறினார்கள். பல நேரத்தில் சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து விசுவாச குறைவு இருந்துதான் இருந்துச்சு. அவருடைய அவிசுவாசத்தை அவர்கள் கடிந்து கொண்டாலும் இப்ப சொல்றாரு, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாய் பலத்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை வெறுமனே பிரசங்கம் பண்ணுவதற்காக அல்ல, வெறுமனே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்வதற்காக அல்ல, ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள் இவைகளிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அதிகாரம், மற்றவர்களை விடுதலை செய்வதற்குரிய அதிகாரம். இப்படி அதிகாரங்களை கர்த்தர் நிறைவாக வைத்து அந்த அதிகாரத்தோடே தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பயன்படுத்துகிறார். இங்கே அவர் சொல்லுகிற காரியத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. 15 வசனத்திலிருந்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய வேலை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். உம்முடைய பிரசங்கத்தை, நீங்கள் பண்ணுகிற பிரசங்கத்தை விசுவாசித்தால் அவன் மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவான், இல்லைன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் அவனு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான காரியங்கள். ஒன்று, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதமாகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிலே அடுத்தது சர்மங்களை எடுப்பார்கள். இது இந்த ரெண்டு வார்த்தைகளுமே கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் சொல்றாரு. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களுக்கு சேதத்தை உண்டாக்காது, சர்பம் உங்களை திண்டினாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. இது புரொடெக்ஷன், பாதுகாப்பு, அவர்களுக்குரிய பாதுகாப்பு. இரண்டாவது காரியம் இதில் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அவர்கள் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்கள். அப்போ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, நமக்குரிய ஒரு மகிமையான பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இரண்டாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கும் பாதுகாப்பு, நாம் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் நமக்கு அதிகாரம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அதிகாரம் உள்ளவர்களாக நாம் ஆண்டவருக்கு என்று காணப்பட வேண்டும். நாம் சந்தேகப்படக்கூடாது. நமக்குரிய பாதுகாப்புக்கு நாம் எந்த விதத்திலையும் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை அழைத்தவர், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டவர் யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியைகளை நடப்பித்தார் என்று கடைசி வசனம் சொல்லுது. அப்போ இவங்க ஊழியம் செய்யும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்பெஷல் பிளெஸிங் என்னன்னா, ஆண்டவர் கூட இருப்பார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தால் ஆண்டவர் அவன் இருப்பார். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நிறைய பேர் நம்ம வந்து கிளைம் பண்றோம். ஓ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வாக்கு தத்தமானது எல்லாருக்கும் உரியது அல்ல. எப்பவுமே ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டால் இது நல்ல வாக்கு தத்தம், ஆனால் இது எல்லாருக்கும் உரியதல்ல. எல்லாருமே இதை கிளைம் பண்ண முடியாது. யாருக்குரியது? எதற்குமே நிபந்தனை இருக்கிறது. இது நீங்க 18 வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். மத்தேயு 28 அதிகாரத்துல 18, 19, 20 மூணு வசனங்கள் சேர்த்து படிச்சா தான் தெரியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மை படைத்த ஆண்டவர், நமக்காக ஜீவன் தந்த இரட்சகர், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், அவர் நம்மோடு கூட இருப்பதை போல இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் கிடைக்கிற எதையும் விட நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம், கர்த்தர் கூட இருப்பது. அதை விட மேலானது எதுவுமே கிடையாது. மோசே அன்றைக்கு கர்த்தரை பார்த்து ஜெபித்தான், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கேட்டான். கர்த்தர் கூட இருக்கிறதை விட மேலான ஒரு ஸ்தானம், மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்தால் அவர்களுக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஊழியம் செய்வது என்பது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமை. அதை நம்ம செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் செய்யணும். இதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸிங்கை கொடுக்கிறார். கூட இருக்கிறேங்கிறார். எந்த நேரத்திலும் கூட இருக்கிறேங்கிறார். இது ஒரு நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு.
இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம டோட்டல் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் பாதுகாக்கப்படுகிறோம், ஒவ்வொரு இடத்திலையும் நடத்துகிறோம். ஆண்டவர் பலவீனமானவர் அல்ல, நம்மை பலவீனமாய் நம்மை ஊழியத்துக்கு அனுப்பல. ஆண்டவர் நம்மை பலத்தோடு அனுப்புகிறார், நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து தான் அனுப்புகிறாரே தவிர, நம்மை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பி ஏதோ நாம் அவருக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் செய்ய சொல்லவில்லை. இதை நீங்க வந்து கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் இதை செய்தார் நினைக்காதீங்க. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே கூட இந்த காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கும் அவரோடு கூட இருந்தவர்களுக்கும் ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 10வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 10 அதிகாரத்தில் பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார். 10 அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகன பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 70 பேரை நியமிக்கிறார். 12 பேர் அவருக்கு போதவில்லை, ஆகையினால் 70 பேரை நியமிக்கிறார். அப்பொழுது அவர் 2 வசனம், அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த 70 பேரை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். இந்த 70 பேரும் போய் ஊழியம் செய்கிறார்கள். 2-2 பேராக அனுப்பினார், 35 பேட்ச் அனுப்பினர். இந்த 70 பேரும் போய் ஊழியம் செய்கிறார்கள். செய்துவிட்டு அவர்களுடைய ஊழியத்திலே நல்ல பலன் இருக்கிறது, அதை வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 10 அதிகாரம் லூக்கா 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 70 பேரை இயேசு கிறிஸ்து 2-2 பேராக போய் தாம் போகிற இடத்தெல்லாம் முன்பாக சென்று ஊழியம் செய்ய அனுப்புறார். இந்த 70 பேரும் போறாங்க, அவருடைய கட்டளையின்படி போறாங்க. வியாதியஸ்தரை பார்க்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்று கை வைக்கிறாங்க, சுகமாகிறது. பிசாசு பிடித்தவங்களை பார்க்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் போங்கிறாங்க, பிசாசுகள் ஓடுகிறது. 70 பேருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 70 பேர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களான அப்போஸ்தலர்கள் கிடையாது. அவர் ஊழியத்திற்கென்று மறுபடியும் ஏற்படுத்தினதான ஒரு 70 பேர். இவங்க அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஆனாலும் கூட இந்த 70 பேருக்குமே இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. போறாங்க, இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுகிறார்கள், பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. திரும்பி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அதை சொன்ன உடனே ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்புறம் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்ப அந்த 2 காரியத்தின் இடத்துல அப்படி பேசுறார் பாருங்க. ஒன்று, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சேதம் வராதுனர், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுனர். தான் டபுள் ப்ரொடெக்ஷன். ஒன்று நமக்கு பாதுகாப்பு, ரெண்டாவது நம் மூலமாய் மற்ற ஜனங்களுக்கு விடுதலை. அதிகாரத்தை கொடுக்கிறேன், அந்த அதிகாரத்தில் ஜனங்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்று கர்த்தர் நமக்கு தெளிவாய் பாதுகாப்பை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பாதுகாப்பு, தேவ பிரசன்னம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் பிளஸிங் என்ன? ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களால் முடிந்த ஒரு ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற ஊழியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுப்பார், அவருடைய பிரசன்னத்தையும் கொடுப்பார். உங்கள் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலையும் கர்த்தர் செய்வார். இதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் தேவ பிள்ளைகள் அனுபவிக்கணும். இதெல்லாம் ஒரு மேலான ஒரு காரியம். இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். அப்ப இதெல்லாம் நம்ம செய்வதற்கு என்னைக்குமே ஆண்டவரோடு நெருங்கி இருந்து இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு விதமான பயம் உண்டு. என்னன்னா, நான் போய் மத்தவங்களுக்கு ஜெபிச்ச என்ன ஏதாவது பண்ணிடுமா, நான் போய் மத்தவங்களுக்கு ஜெயிச்சா என்ன ஜெபித்தால் என்ன ஏதாவது தாக்கிடுமா என்று சொல்லி பயப்படுகிறவர்கள் உண்டு. நான் சொல்றேன், இந்த பயம் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவரோடு இருக்கிற உறவு பலவீனமா இருக்கிறதுனால தான் இந்த பயம் வருகிறது. ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு இருக்கிற உறவு, அது நமக்கு சரியா இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், இந்த பயம் நமக்கு வரவே வராது. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர முடியும். முதலாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த நெருக்கமான ஒரு உறவு, அந்த நெருக்கமான உறவு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம அதுதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு க்ளோஸார்களும். உங்களுக்கு அதற்கு வேதத்தில் இன்னும் நிறைய வசனங்களை என்னால் காட்ட முடியும். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட பொழுது அவர்களை என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் என்பதை காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அது நல்லா புரியும். 3வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவங்களிடத்தில் 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். 1, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், நம்பர் 1. 2வது, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், இது நம்பர் 2. 3வது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 3 காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். 2வது, தம்முடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கம் பண்ணவும். 3வது, வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தினார். அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஊழியத்தை செய்வதற்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த, இதெல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில பிரதானமாய் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரோடு நெருங்கி இருங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் கண்டிப்பா ஊழியம் செய்யணும். ஆனா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவரோடு கூட இல்லாமல் நம்ம அவருக்கு நம்ம ஊழியம் செய்ய நினைத்தால் அது ஆபத்து. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து என்னைக்குமே கவனமாய் காத்துக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுத்த எப்பவுமே இந்த ஃபார்முலா, நமக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம். நீ ஆயத்தப்படு, நீ எப்பவுமே ஆயத்தத்தோடு இருக்கணும், நீ ஆண்டவரோடு இருக்கணும். ஒரு கூட்டத்தை, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, அதுக்கு பிறகுதான் நீ ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தணும். நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? அவர்கள் தம்மோடு கூட இருக்க. 2வது, அவருடைய வார்த்தைகளை பேச. 3வது, வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அதிகாரத்தோடு இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். இந்த தேசம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட நான் அதை குறித்து சொன்னேன். மந்திரவாதங்களால், பிசாசுகளின் போராட்டங்களால், பில்லி சூழியங்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஏராளமான மந்திரவாதங்கள் இருக்கிறது, அசுத்தாவிகளின் ஆதிக்கங்கள் இருக்கிறது, பில்லி சூனியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களினால் ஜனங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆவிகளுக்குரிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இவைகளையெல்லாம் தாண்டி ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் உள்ளவர்களாக தெய்வ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். இந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, 1, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே எந்த ஒரு காரியமும் இருக்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், தம்மோடு கூட இருக்கவும், க்ளோஸா இருக்கணும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறதை நீங்கள் ஜாக்கிரதையோடு உங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ஆண்டவரோடு இருக்கிறேன்னா நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி நம்மை மெயின்டைன் பண்ணணும். 2வது காரியம், அவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம நிற்கிறோம். எதை செய்தாலும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம செய்யணும். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் எதையும் செய்கிறவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருப்பது நிமித்தம் அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமாகும், பிசாசின் பிடி இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். தேவநாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும். தேவ ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டி எழுப்பப்படும். இதுதான் காரியம். அதனால் இந்த நாட்களிலே நம்ம ரிசல்ட் ஓரியன்டாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். சும்மா நம்ம வந்து நானும் இருக்கிறேன் என்றல்ல, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேங்கிறாரு, ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறேங்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறேன்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் நம்ம வந்து பெற்று ஆண்டவருக்கு என்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு இந்த நாட்களில் உங்களை நீங்கள் ஜாக்கிரதையோடு ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இதில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த 10 அதிகாரத்தில் ஆண்டவர் இவங்களுக்கு வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறார். இது என்னன்னு மறுபடியும் அந்த 10 அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை 20 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதான் ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு தேவ பிள்ளையோ தடுபாடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துலையும் கர்த்தர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறார். நம்மளை வந்து எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவங்களா இருக்கணும்னு. இந்த 70 பேர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவங்க போன இடத்துல தான் பிசாசு ஓடுது, அவங்க போன இடத்துல வியாதி சுகமாகுது, ஜனங்கள் அற்புதமாய் விடுதலை ஆகிறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. தாங்க முடியாத சந்தோஷம், நம்மளை கொண்டு என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு ஒரு நிலையை புரியல, ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தார், இப்படி விட்டாலும் கடைசியில் அவங்க தவறி போயிடுவாங்க. அதனால உடனே அவங்களுக்கு ஒரு பிரேக் போட்டார். என்ன, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்கப்பா, இது வந்து சாதாரண விஷயம். பிசாசு ஓட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் இதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இதை விட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இருக்கு. அது என்ன, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது, அந்த நிச்சயம் தான் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது என்பதன் அடையாளமே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அதிகாரம் நம்ம மூலமாக வெளிப்படும். நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊழியத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நான் பரலோகத்தின் பிரஜையாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே ஒரு தற்காலிகமாக ஒரு குறுகிய காலத்திற்கு இந்த உலகத்தில் வைக்கிறார். எதற்காக, நம்மை இந்த உலகத்திலே பரலோகத்தை நாம் இந்த உலகத்திலே ரெப்ரசன்ட் பண்றதுக்காக, பரலோகத்தின் பிரதிநிதிகளாக. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்று 2 கொரிந்தியர் 5:20 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள், அதாவது பரலோகத்திற்கு நம்ம அம்பாசடர்ஸ். ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு என்று அம்பாசடர்ஸ் அனுப்புறாங்க, பிரதிநிதி. அவங்க தான் இந்த தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இன்னொரு தேசத்துல. அதே போல நாம் இந்த உலகத்திலே ஒரு அம்பாசடராக நம்ம வைத்திருக்கிறோம். ஆங்கில வேதாகம் அம்பாசடர் தான் சொல்லுது. நம்ம ஸ்தானாபதிகள் என்று தமிழ் வேதாகம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகம் யுவர் அன் அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று வேதம் சொல்லுகிறது. அம்பாசடர்னா என்ன, ஒரு தேசத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னொரு தேசத்தில் போய் இருக்கிறவர் அளவு அம்பாசடர். நம்ம எல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள், இந்த பூமியிலே பரலோகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம், நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகம். நல்லா புரியுதுங்களா, நமக்கு தான் டுவெல் சிட்டிசன்ஷிப்ன்றது நமக்கு தான். இந்த உலகத்திலேயே நமக்கு சிட்டிசன்ஷிப் உலக பிரகாரமா இருக்குது, அதை விட பெரிய காரியம் பரலோகத்தின் சிட்டிசனாக நம்ம இருக்கிறோம். அதான் நமக்கு மெயின். பரலோகத்தில் நம்ம சிட்டிசன்ஷிப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்தை இந்த பூமியிலே நாம் காண்பிப்பதற்காக, பரலோகத்தின் பிரதிநிதிகளாக, அம்பாசடர்ஸாக இந்த உலகத்திலே நாம் வாழும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படின்னா ஒரு தேசத்தின் அம்பாசடர் வந்து அந்த தேசம் அவர்களுக்கு எப்பவுமே பேக்கப் பண்ணும், அந்த தேசத்தின் அதிகாரம் அவங்களுக்கு எப்பவுமே நிற்கும். அதே போல பரலோகம் நமக்கு பேக்கப் பண்ணுகிறது, பரலோகத்தின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நல்லா கவனிக்கணும், இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். இதை நீங்க ஆண்டவரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பரலோகம் எனக்கு பேக்கப் பண்ணுது, பரலோகம் எனக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது, பரலோகம் எனக்கு எப்பொழுதுமே துணை நிற்கிறது, பரலோகத்தின் அதிகாரம் என்னோடு கூட இருக்கிறது. நான் பரலோகத்தை இந்த உலகத்திலே நான் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பரலோகத்தின் அதிகாரம் என் மூலமாக வெளிப்படும். இதுல நம்ம எப்பவுமே நம்ம க்ளோஸ் ஆகணும். இந்த அம்பாசடர் என்று சொல்லப்படுகிறவர்கள், இந்த ஸ்தானாபதிகள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணாலும் அவர்கள் என்னைக்குமே தன் சொந்த தேசத்தின் எல்லா கட்டளைக்கும் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பரலோகத்தின் கட்டளைகள், அதான் நமக்கு வேத புத்தகம். பரலோகத்தின் கட்டளைகளுக்கு நம்ம எப்பவுமே உட்பட்டு இந்த உலகத்திலே பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது பரலோகத்தின் அதிகாரம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவா. இன்னும் இதில் நான் இந்த டாப்பிக்கில் பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் கூட என்னால் பேச முடியும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. என் மனத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 18-19 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த இடத்திலே ஒரு திறவுகோலை பத்தி பேசுறார். நேற்றைய தினத்துல ஒரு திறவுகோலை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். வெளிப்படுத்தல் 1:18 நேற்றைய தினத்திலே நான் மாலை நேரத்தில் நம்ம பேசினோம். அதிலே பார்த்தோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். மரணத்தில் சாவி எங்கிட்ட இருக்குது, அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, பாதாளத்தின் திறவுகோள் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோள் எங்கிட்ட இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்ங்கிறாரு. எத்தனை சாவி ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. மரணத்தின் சாவி அவர்கிட்ட இருக்குது, பாதாளத்தின் சாவி அவர்கிட்ட இருக்குது, பரலோகத்தின் சாவி எதிர்க்குது. இதுல பாத்தீங்கன்னா மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் நான் வச்சிருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நம்ம கையில கொடுத்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பரலோக ராஜ்யத்தின் சாவி அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான சாவி. இந்த பரலோக ராஜ்யத்தின் சாவி நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? பரலோக ராஜ்யத்தின் மொத்த அதிகாரத்தும் உன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு வார்த்தை சொன்னால், இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னால், பரலோகம் அதற்கு ஆமீன் என்று சொல்லும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்று சொன்னால், பரலோகம் ஆமீன் என்று சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னால், பரலோகம் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தும். உன் வாயின் வார்த்தைகளிலே பரலோகத்தின் அதிகாரம் செயல்படும். ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம், எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை. பரலோகமே நமக்கு பின் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டுதான் பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர் அத்தனையும் சம்பாதிச்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் சம்பாதித்த தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக, தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக, பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையின் மூலமாக அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனையையும், அவ்வளவு பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்து பிசாசின் மேல் முழு அதிகாரத்தையும் சம்பாதித்து அதை பிடுங்கி எடுத்து அதை கர்த்தர் நம்ம கையில ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை, அவ்வளவு பாடுகள் வேதனைகளோடு சம்பாதித்த அந்த அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவர் சிலுவையில மறிக்கிற வரைக்கும் அந்த அதிகார பிசாசு கையில் இருந்துச்சு. பாதாளத்தின் திறவுகளை அவன் வச்சிருந்தான். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று சொன்னார். யோவான் 14:30 இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தின் அதிபதினார். ஆனால் அவர் சிலுவையிலே மறித்த பிறகு உலகத்தின் அதிபதியும் பிசாசு கிடையாது, பரலோக ராஜ்யத்தின் அதிபதி அவன் கிடையாது, நரகத்தின் அதிபதி அவன் கிடையாது. எல்லா சாவி ஆண்டவர் கையில தான் இருக்கிறது. பாதாளத்தின் திறவுகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் அவர் தனக்குரியது, அதையும் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆகையினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். பிசாசை பத்தி பயப்படாதீங்க, உலகத்தின் பாவத்தை பத்தி பயப்படாதீங்க. பாவத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும், இயற்கையை ஜெயிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு கிடையாது. எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்கள், அதிகாரம் உள்ளவர்களாய் வாழுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், ஆண்டவருக்காக ஒரு சேனையை உருவாக்குங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜா, உம்முடைய அதிகாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, சர்மங்களை எடுப்பார்கள். இப்படி சகலத்தையும் கொடுத்துட்டீங்கப்பா, பாதுகாப்பையும் எங்களுக்கு கொடுக்கிறீங்க, ஜனங்களை விடுதலை செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. இத்தனை காரியங்களையும் நீங்க சம்பாதித்தது, அதை எங்கள் கையிலே கொடுத்துட்டீங்கப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்க. பரலோகத்தின் மொத்த அதிகாரமும் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருப்பதற்காக சோத்திரம், சோத்திரம். எங்கள் மூலமாய் செயல்பட போகிறதற்காய் சோத்திரம். இந்த சர்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம், ஒரே காரணம், எங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு இப்ப மகிமை செலுத்த போறீங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக. அதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய பெயர்களும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சோத்திரம். ஒருவேளை இந்த இடத்திலே அது நிச்சயம் இல்லாமல் யாராவது இந்த ஆன்லைன் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் என்னுடைய பாவங்களுக்கு என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவும் என்று கேளுங்கள். உங்கள் பெயர்களும் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் இப்பொழுது எழுதப்படும். ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாமல் யாராவது இருந்தால் இந்த நேரத்தில் கேளுங்க, இயேசுவே, உம்முடைய நாமத்தில் என் பாவங்களை மன்னித்து, உம்முடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி, என்னுடைய பெயரையும் பரலோகத்திலே எழுதி, ஆண்டவரே, என்னையும் அதிகாரம் உள்ள ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பெயரை பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சோத்திரம். அந்த அதிகாரமும் வல்லமையும் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக சோத்திரம். இதன் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டுப்பிடிக்க எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை கட்டவிழ்க்கவும் கட்டப்படவும் கர்த்தர் கிருபை செய்வதற்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் உம்மோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை பேசி ஜனங்களுக்கு விடுதலையின் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை கட்டவிழ்க்கவும் கட்டப்படவும் கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் உம்மோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை பேசி ஜனங்களுக்கு விடுதலையின் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.